மாலை நேரத்திலும் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சாத்தான் என்னை சோதிக்கிறான் அப்படின்னு சொல்றது உண்டு, பிசாசு என்னை மேற்கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லுகிறார்கள், எனக்கு மந்திரம் செஞ்சுட்டாங்கன்றாங்க, சூனியம் பண்ணிட்டாங்கன்றாங்க. இப்படி தேவ பிள்ளைகளே தவறான ஒரு அறிக்கை செய்கிறார்கள். சிலர் உண்மையாகவே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, சிலர் சொல்றதை வந்து மறுக்க முடியாது, பாதிக்கப்பட்டு கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்க சர்ச்சுக்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள், கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு அவர்களை மேற்கொண்டு விடுகிறது. இது ஏன்? இது நமக்கு தெரியணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு நம்மை சத்துரு எந்த விதத்திலையும் மேற்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவன் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்படி இருக்கிறதுனால எந்த பிசாசும் நம்மை மேற்கொள்ளக்கூடாது, அதுதான் உண்மை. ஆனால் சிலர் மேற்கொள்ளப்படுகிறார்கள், அது உண்மை. ஏன் மேற்கொள்ளப்படுகிறார்கள்? அதுக்கு உண்மையான காரணத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த மாலை நேரத்தில் நாம சிந்திக்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். பிரசங்கியின் புஸ்தகம் 10:8 நாம் வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 10:8.
படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான்,
அடைப்பை
பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும்,
படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். இங்கே பாம்பு கடிக்கும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்படுகிறது. பிசாசு சிலரை பாதிக்கிறது, கடிக்கிறது. பாம்பு என்பது நமக்கு வேதத்தில் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது பிசாசை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பாலிக் வேர்டு. அப்படி பார்க்கும் பொழுது யாரை பிசாசானவன் மேற்கொள்ளுகிறான் என்றால், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். இல்ல, வேதம் தெளிவா சொல்லணும். நம்ம பிரசங்கின் புஸ்தகம் எல்லாம் நம்ம மாயை மாயை மாயின்னு தான் இருக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த புத்தகத்துல எவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது, மறை பொருட்கள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பல சத்தியங்கள் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் கூட நமக்கு நிறைய இருக்குது. இதை நம்ம ஒரே வார்த்தையில் எல்லாம் மாயை அப்படின்னு தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிம்பிள் எடுத்துட முடியாது. இந்த வார்த்தை ஒரு ஆழமான வார்த்தை, ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் இது. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அப்படியானால் இந்த அடைப்பு என்றால் என்ன? அது நமக்கு தெரியும். அடைப்பை பிடுங்குகிறவனை தான் பாம்பு கடிக்கும். இந்த அடைப்பு என்றால் என்ன? இதையும் பிசாசை குறித்து சில காரியத்தை அவனுடைய வாயின் வார்த்தைகளினால் நம்ம கொஞ்சம் கவனிக்க போறோம். யோபுவின் புஸ்தகத்தில் 10:10 வாசிக்கலாம். அங்க பிசாசு கொடுக்கிற ஒரு அறிக்கையை நம்ம வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 10:10 வாசிக்கலாம்.
நீர் அவனையும்
அவனை 9 வாசிக்கலாமா?
9 கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று
என்று சாத்தான் கூறுகிறான். இங்கே சாத்தான் தேவ சன்னிதானத்திலே வந்து இருந்து கர்த்தரிடத்திலே அவன் கேட்கிறான். கர்த்தருக்கு பிரயோஜனமாக சாத்தான் சொல்லுகிறான், யோபு விருதமாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்றான். அவன் சொல்லுகிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. சாத்தான் கொடுக்கிற ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் இது. இது ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருக்கிறதான ஒரு உண்மை. ஆவிக்குரிய மண்டலம் என்பது உண்மையான ஒன்று. உலகத்திலே நாம் பார்க்கிற மாம்சத்திலே காண்கிற மண்டலத்தை பார்க்கிலும் ஆவிக்குரிய மண்டலம் என்பது நூற்றுக்கு நூறு உண்மையானது. ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் என்று சொல்வார்கள். இந்த ஆவிக்குரிய உலகத்தில் காணப்படுகிறவைகளை, இருக்கிற உண்மைகளை இந்த மாம்ச கண்களினால் நாம் பார்க்க முடியாது. மாம்சத்தில் இருக்கிற காரியங்களை நம்முடைய மாம்ச கண்களினால் நாம் பார்க்க முடியும். ஆவிக்குரிய உலகத்தின் காரியங்களை நம்முடைய மாம்ச கண்களினால் பார்க்க முடியாது. ஆனால் அது நூற்றுக்கு நூறு உண்மை. அவைகளை ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், ஆவிக்குரியவைகள் அவைகளை அறிந்திருக்கிறது. நமக்கும் கர்த்தர் அந்த ஆவிக்குரிய காரியத்திலே நம்முடைய கண்களை திறப்பாரானால் அவைகளை நம்மாலும் பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், 100% நான் சொல்றேன். இப்ப இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து லிட்டரலா இந்த இடத்துல இருக்கிறார், இது 100% நான் சொல்றேன், சந்தேகமே கிடையாது. நான் இருப்பது கூட எனக்கு சந்தேகமா இருக்கலாம், என் ஆண்டவர் இயேசு இருக்கிறதை குறித்து சந்தேகமே கிடையாது. எங்க பாத்தீங்களா, எங்க நிற்கிறார் காட்டுங்க, என்னால காட்ட முடியாது. என் மாம்ச கண்களில் நானும் அதை பார்க்கல, ஆனால் அதை என்னால் காட்ட முடியாது. ஆகிய என்னால் காட்ட முடியாது. எப்படி சொல்லுகிறீர்கள், 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன், போதும், அவ்வளவுதான், 100% இருக்கிறார். இதுக்கு மேல நான் கண்களினால் பார்த்துதான் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நாம் பார்த்துதான் இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார், அது பெரிய விஷயம் இல்லை. அவர் என் மாம்ச கண்களிலே பார்க்காமலேயே அவர் இங்க இருக்கிறார் 100% எனக்கு தெரிகிறது என்றால் அதுதான் பாக்கியம். இது உண்மை, இது விசுவாசம் மட்டும் இல்ல, அதுதான் உண்மையும். அதுதான் எல்லாம் வசனம் அப்படி சொல்லுகிறது, அதற்கு மாற்று கருத்து கிடையாது, அது உண்மை, அவ்வளவுதான். இதே போலதான் சாத்தான் இங்க இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்லுவேன், அதுவும் உண்மை. சாத்தான் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவேன், அதுவும் உண்மை. ஏன், அவன் பூமி எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், அதனால எந்த இடத்துல அவன் என்ன செய்வான், இருக்கிறான், அதுவும் 100% உண்மை. தேவ தூதர்கள் இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறார்கள், அதுவும் உண்மை. ஏன்னா நம்முடைய ஆராதனையை தேவ தூதர்களும் உற்று நோக்குகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆராதிக்கும் போது தேவ தூதர்கள் வந்து எப்படி இந்த மனுஷர்கள் தேவனை ஆராதிக்கிறாங்க என்று சொல்லி அவர்களை உற்று பார்த்து ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க, வேதம் சொல்லுகிறது. அதனால தேவ தூதர் இங்க இருக்கிறாங்க, அதுவும் உண்மை. அப்ப இதெல்லாமே உண்மை. கர்த்தர் இருக்கிறாரா, உண்மை. சாத்தான் இருக்கிறானா, இங்க உண்மை. தேவ தூதர்கள் இருக்கிறார்களா, எல்லாம் உண்மை. ஆனால் எல்லாமே உண்மை, ஆனால் எல்லாத்தையும் நம்ம கண்களிலே பார்க்கவில்லை. ஆனால் இது மூணுமே உண்மைதான். அதே போல ரட்சிக்கப்பட்டவுடன், தேவ பிள்ளைகளாகி நம்ம மாறின பிறகு நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எப்படி, வேலி அடைத்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். இந்த வேலி நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை, ஆனால் ஒரு வேலி நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அந்த வேலியை மாம்ச கண்களினால் நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் அது உண்மையான விஷயம். இங்கே யோபுவின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது, அந்த நாட்களில் உலகத்தில் இருந்த மனுஷர்களில் யோபுவை போல சிறந்தவன், சரியான நீதிமான் உலகத்திலே யாருமே கிடையாது. அன்றைக்கு இருந்த உலகத்தில் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று அதற்கு முந்தின 8வது வசனத்திலே கர்த்தர் சொன்னார். 1:8 அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாயிருந்தான், பூமியில் அவனைப் போல் ஒருவனும் இல்லை. அப்ப இந்த சாத்தான் பூமி எங்கும் சுற்றி திரிகிறவன், யார் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனோ, யார் கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவனோ அவனை அவனும் கவனம் வைக்கிறான், அவனை வீழ்த்துவதற்கு அவன் பிரயாசம் எடுக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது சாத்தானுடைய கண்கள் கண்டிப்பாக இந்த யோபுவின் மேல் பதிந்திருக்கும் என்பது ஆண்டவருக்கும் தெரியும். அதனாலதான் அவர் கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. உண்மைதான், அப்ப கவனம் வச்சுட்டான். ஆனா நினைச்சபடி இந்த சாத்தானால் யோபுவை அந்த இடத்தில் மேற்கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த வேலியை பார்க்கிறான், அதை கிராஸ் பண்ணி போய் யோபு அடிக்க முடியல. யோபுவின் மேல் கவனம் வச்சுட்டான், அவனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான் சாத்தான். ஆனால் கிட்ட வந்து பார்க்கிறான், அவனை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது, அதை கிராஸ் பண்ணி போய் யோபுவை அடிக்க முடியல, அவனால் அவனை தொடவே முடியல. அதனாலதான் சாத்தான் அந்த வேலியை குறித்து ஆண்டவரிடத்திலேயே சொல்றான், அந்த வேலி போட்டவரிடத்திலே அந்த வேலியை பற்றி சொல்றான். நீ அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, வேலி அடைச்சு வச்சிருக்கிறீர். அவன் சும்மா அவன் பின்பற்றல, நீ அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறீர் என்கிற ஒரு உண்மையை சாத்தான் கண்டு அந்த வேலியை தாண்ட முடியாமல் போற்று போன சாத்தான் அந்த வேலியை குறித்து ஆண்டவரிடத்திலேயே வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கர்த்தரை பின்பற்றுகிற நமக்கு 100% ஒரு ப்ரொடெக்ஷன், டிவைன் ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்குது, தெய்வீக பாதுகாப்பு. அதுதான் கர்த்தர் நம்மை வேலி அடைத்திருக்கிறார். இது நம்ம பல நேரத்தில் உணர்கிறது கிடையாது. ஏதோ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில், பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையில், பிசாசு என்ன நினைச்சாலும் நம்ம என்ன வேணா செய்யலான்ற ஒரு நிலைமைக்குள்ளாம் இருப்பதாக எண்ணத்திற்குள்ளாம் போய்விடுகிறோம் என்றால் அது தவறு. புரியுதா? சாத்தான் இப்படி தவறான எண்ணங்களை நமக்குள் விதைக்க நினைப்பான், அதெல்லாம் தவறு. கர்த்தர் என்னை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்திருக்கிறார். புரியுதா? அந்த வேலி உண்மை, என் கண்களால் அந்த வேலி எனக்கு தெரியாது, ஏன்னா நான் மாம்ச கண்களில் இருக்கிறேன், அதுல பாக்கிறேன். ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறக்கப்பட்டால் அந்த வேலி என்னால பார்க்க முடியும். ஆனா மாம்ச கண்களிலே பார்க்கறதுல அந்த வேலி எனக்கு தெரியல. அந்த வேலியை போட்ட கர்த்தருக்கு அது தெரியும், அந்த வேலியை உடைக்க நினைக்கிற பிசாசுக்கும் அது தெரியும். அந்த வேலி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலி எப்படிப்பட்ட ஒரு வேலி, அது கொஞ்சம் நம்ம பார்க்கணும் இல்லையா? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:5 வாசிக்கலாம். அவர் போட்டிருக்கிற ஃபென்ஸ் எப்படிப்பட்டது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு வேலி எப்படிப்பட்டது. சகரியா 2:5,
நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து,
நான் அதை சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து
அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று,
அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மதில் நமக்கு போடப்பட்டிருக்கிறது, ஃபென்ஸ். இந்த மதில் எப்படிப்பட்ட மதில், கர்த்தர் நமக்கு போட்டிருக்கிற மதில், பாதுகாப்பு அந்த மதில் எப்படிப்பட்டதுன்னா அக்னி மதில், நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மதிலை கர்த்தர் நம்மளை சுற்றிலும் போட்டுகிறார். புரியுதுங்களா? சாதாரண மதில் கிடையாது, அதை யாரும் சுலபமா தாண்டி குதிக்க முடியாது. ஒரு அக்னி மதில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் சுற்றிலும் இருக்கிறது. அந்த அக்னி மதில் நம்முடைய கண்களுக்கு தெரியல, ஆனால் அந்த அக்னி மதிலால் நம்ம சூழப்பட்டிருக்கிறோம். அந்த பாதுகாப்பு வளையத்து கூட நம்ம இருக்கிறோம். அதனால் சாத்தான் அந்த மதிலை தாண்டி வந்து நம்ம மேல கை வைக்க முடியாது, கை வைக்கவே முடியாது. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார். நம்ம என்றைக்கு கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுத்துட்டோமோ அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான பாதுகாப்பு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு சில தேவ பிள்ளைகள் அறிக்கையிடுகிறார்கள், என்ன சாத்தான் மேற்கொண்டு விட்டான். ஆனா பார்க்கும்போது அது உண்மையாகத்தான் இருக்குது, மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், அது உண்மைதான். நல்ல விசுவாசியா இருக்கிறாங்க, அடுத்த பார்த்தா திடீர்னு பார்த்தா பிசாசு பிடிச்சு அடிக்கடி விடுகிறாங்க, ஜெபிச்சா ஏதோ ஒரு பயங்கரமான போராட்டம் அவங்களுக்கு வருது, பிசாசுடைய மேற்கொள்ளுதல் அவங்களுக்கு இருக்குது, திடீர்னு வருது. ஏன் இது நடக்குது? வரக்கூடாதே, இந்த அக்னி மதலை தாண்டி பிசாசு வர முடியாதே, எப்படியும் வந்தான் இல்லையா? அந்த அக்னி மதல் அப்படி இருக்கும்போது அதை தாண்டி வர முடியாது. சாத்தானே இந்த இடத்துல யோபு விஷயத்துல சொல்லிட்டான், அந்த அக்னி மதலை போட்டிருக்கிறீர், அதனால என்னால தாண்ட முடியலன்ட்டான். ஆனால் இப்படி இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளை எப்படி இந்த சாத்தான் அந்த மதலை தாண்டி வந்து தொட முடிகிறது, அதுதான் விஷயம். அப்போ அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, இரண்டாவது அதற்கு காரணம் சாத்தானும் அல்ல. அப்ப அதுக்கு யார் தான் காரணம்னா, அந்த சம்பந்தப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் காரணம். பிசாசு ஒருவனை தாக்குகிறது என்றால், மேற்கொள்ளுகிறது என்றால், அதற்கு கர்த்தர் ஒருபோதும் காரணமாக முடியாது. கர்த்தர் என்ன பிசாசுகளோட ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு கர்த்தர் பிளேம் பண்ண முடியாது. சாத்தான் என்னை மேற்கொண்டு விட்டான், அவன் எனக்கு விரோதமா இதெல்லாம் செய்யறான்னு சொல்லி சாத்தானையும் பிளேம் பண்ண முடியாது. பிளேம் பண்ண வேண்டிய நபர் யாருன்னா, அந்த சம்பந்தப்பட்ட தேவ பிள்ளை தான் குற்றவாளி, அவங்களதான் பிளேம் பண்ணணும். எனக்கு சாத்தான் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு, ரொம்ப நம்பிக்கை உண்டு. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாங்கிறது ஒரு பக்கம், ஆனால் அதே நேரத்தில் சில விஷயத்தில் அவன் 100% பிலீவ் பண்ணலாம். எப்படின்னா ஒருத்தர் அவன் தாக்குகிறான் என்றால் அந்த சம்பந்தப்பட்டவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப கத்தர உண்மையா பின்பற்றிட்டு இருந்தா, பிசாசு எனக்கு இப்படி பண்ணிட்டான், எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நான் கரெக்டா கத்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தில் நான் அந்த தேவ பிள்ளை விட சாத்தனை நம்புவேன். அந்த தேவ பிள்ளை சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை விட சாத்தானை நான் அதிகமா நம்புவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஏது இல்லாமல் ஒரு வாய்ப்பை அந்த சம்பந்தப்பட்ட நபர் கொடுக்காமல் சாத்தானால் எந்த ஒரு தேவ பிள்ளையும் தொட முடியாது. புரியுதுங்களா? இவர்கள் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காமல் எந்த ஒரு பிசாசினாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை மேற்கொள்ள முடியாது. நான் கரெக்டா தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு விரோதம் இப்படி பண்ணிட்டாங்க, அது நடந்துருச்சு என்று சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒத்துக்கொள்ள முடியாது, ஒத்துக்கொள்ளவே முடியாது. அவங்க கிட்ட ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்கணும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ரீசன் இல்லாமல் பிசாசினால் ஒரு தேவ பிள்ளையை கண்டிப்பா மேற்கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், எங்கேயாவது ஒன்று இருக்கும். நான் கரெக்டா கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு விரோதம் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அதனால இப்படி ஆச்சு. சான்ஸே கிடையாது, வரவே முடியாது. சாத்தானால் அப்படி செய்ய முடியாது, செய்ய மாட்டான், முடியாது. இவர்கள் இடம் கொடுத்தால் ஒழிய அவனால் ஒன்னு செய்ய முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து தெளிவா தெரியலாம், மிஸ்டேக் எங்க இருக்குன்னா, அந்த சம்பந்தப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. கர்த்தர்கிட்டையும் கிடையாது, பிசாசுகிட்டையும் கிடையாது, சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட தான் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம தலைப்பு வசனமா பார்த்தோம். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அந்த அடைப்பை கர்த்தர் பிடுங்க மாட்டார், அந்த அடைப்பை சாத்தான் பிடுங்க முடியாது. நமக்கு ஒரு வேலியை கர்த்தர் போட்டுட்டார்னா, வேலியை போட்டவரே அந்த வேலியை ஒருபோதும் பிடுங்க மாட்டார். நல்லா கவனிக்கணும், என்னை பாதுகாக்கும்படி என் ஆண்டவர் எனக்கு போட்டிருக்கிற அக்னி மதிலை அவரே ஒருபோதும் எடுக்க மாட்டார். ஏன்னா அவர் தான் என்னை வேலி அடைத்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். என்னை வேலி அடைத்திருக்கிறவர் எனக்கு போடப்பட்ட வேலியை அவர் ஒருபோதும் எடுக்க மாட்டார். அந்த வேலியை சாத்தானாலும் எடுக்கவே முடியாது. அந்த அக்னி மதில் அது அவன் பக்கத்திலே வர முடியாது, பக்கத்தில் தான் அவன் பஸ்பமாயிடுவான், அவனும் பக்கத்தில் வர முடியாது. அப்ப அந்த வேலியை யாரால் எடுக்க முடியும்னா, அந்த வேலிக்குள் இருக்கிற நான் தான் அந்த வேலியை உடைக்க முடியுமே தவிர வேற யாராலும் அது நடக்காது. நான் தான் அதை செய்யும், அந்த வேலியை உடைக்கிறது அது என் கையில தான் இருக்கு, நான் தான் உடைக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப வந்து நம்ம கையில தான் இருக்குது, தவறு நம்ம கையில தான். அதான் வேதம் சொல்லுகிறது, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். வேதத்திலே இதற்கு நிறைய ஆதாரம் இருக்கு. இன்னொரு வசனம் கூட பாருங்க, உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கு பாருங்க. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 4:12 வாசிக்கலாம்.
என் சகோதரியே,
என் சகோதரியே,
என் மனவாளியே,
என் மனவாளியே,
நீ அடைக்கப்பட்ட தோட்டமும்.
நம்மளை பத்தி கர்த்தர் சொல்றாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும்,
மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும்,
மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும்,
முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய்,
முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். நம்மளை பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க. தோட்டம் என்பது சபையை குறிக்கும். தோட்டம் என்று சொல்லி வேதத்தில் வரும் பொழுது அது சபையை குறித்தும். இங்கே என் சகோதரியே, என் மனவாளியே, கர்த்தர் நம்மளை பத்தி சொல்றாரு, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். சபை என்பது சபைக்குள் வந்த உடனே ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபைக்குள்ள வராங்க. அப்படி சபைக்குள்ள வந்தவங்க எப்படிப்பட்ட எல்லாம் இருக்காங்களா, அடைக்கப்பட்ட தோட்டம் இது, திறந்து விட்ட தோட்டம் அல்ல. ஆண்டவர் அதற்கு வேரி போட்டு அடைத்திருக்கிற தோட்டம் தான் சபை. சபைக்குள்ள வந்த தோட்டத்துக்குள்ள வந்துடும். அந்த தோட்டம் எப்படிப்பட்டது, அடைக்கப்பட்ட தோட்டம். இரண்டாவது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. இது திறந்து கிடக்கிறதா நீரூற்று அல்ல, மறைவு கட்டப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு மறைக்கப்பட்டிருக்கிறது. முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய், கர்த்தர் நம்மை பாதுகாத்து க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணியிருக்கிறார். முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். இப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க, அப்படி ஒரு பாதுகாப்புக்குள்ளதான் நம்ம இருக்கணும். அப்ப இந்த சூழ்நிலையில் எப்படி ஒரு நபருடைய வாழ்க்கையில் சாத்தானால் மேற்கொள்ள முடிகிறது, ஒரு தேவ பிள்ளை எப்படி மேற்கொள்ளப்படுகிறார்கள்? இன்றைக்கு வேகமாக சில விஷயங்களை சொல்ல போறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் முதல் சாத்தான் கடித்த முதல் நபரிலிருந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து
நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம்.
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம்
புசிப்புக்கு நல்லதும்
பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு
இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு
அதின் கனியை பறித்து
புசித்து
தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான்.
போதும். இங்கே சாத்தான் ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்து விட்டது, சாத்தான் மேற்கொண்டு விட்டது. எதை தேவனாகிய கர்த்தர் புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அதை புசிக்க வைத்து விட்டது, சர்ப்பம் கடித்து விட்டது. அப்ப இந்த இடத்துல அடைப்பை பிடுங்குகிறவரை பாம்பு கடிக்கும். எப்படி இந்த இடத்தில் ஏவாள் மேற்கொள்ளப்பட்டாள், எப்படி அது ஆதாமுக்கும் அந்த காரியம் போனது? இவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறார்கள். ஏதேன் தோட்டம் என்பதும் ஒரு சபையை போலதான், ஒரு தோட்டத்தில் இருக்கிறார்கள். அதற்குள் சாத்தான் நுழைந்து இப்பொழுது ஏவாளிடத்தில் வந்து பேசுகிறான். சாத்தான் நேரடியாய் வந்து பேசுகிறதற்கல்ல, அவன் அதற்கு ஒரு மீடியா அவனுக்கு தேவை. ஆகவே சர்பத்தை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். சர்பத்துக்குள் அவன் நுழைந்து அவன் ஏவாள் இடத்துல வந்து பேசுகிறான். சாத்தான் அவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங், அவனும் ஒரு ஆவிக்குரிய ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனுக்கு மாம்சம் இல்லை, அவனும் ஆவி ரீதியில் இருக்கிறவன். அவன் நேரடியாய் ஒரு மனுஷனோடு வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு மீடியா தேவை. அப்ப உலகத்தில் இருக்கிற ஜீவ ஜந்துக்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் பார்க்கறான். எதை யூஸ் பண்ணி ஏவாள் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், அவங்ககிட்ட வந்து பேசலாம் என்று சொல்லி அவன் நினைக்கும் பொழுது அவனுக்கு ஏற்ற ஒரு ஜந்து கிடைத்தது, சர்பம். ஏன் இந்த சர்பத்தை சாத்தான் தெரிந்து கொண்டான் என்றால், பூமியில் இருக்கிற சகல ஜீவன் ஜந்துக்களிலும் அது அதிக தந்திரம் உள்ளதாக இருந்துச்சு. பாத்தீங்களா, சுபாவம் தந்திரம் உள்ளது, பிசாசு பிடிச்சிடும். சுபாவத்தில் பார்க்கணும், தந்திரம் உள்ளவங்களை என்ன செய்யும், பிசாசு ஈஸியா நுழைஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல சாத்தான் பார்க்கிறான், சர்ப்பம் என்னைக்குமே சாத்தான் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் பாம்பை பார்த்தாலே பிசாசு அப்படின்னு நினைச்சோம். பாம்பு பிசாசே கிடையாது, பாம்பு வந்து தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஜீவன், புரியுதுங்களா? சர்ப்பம் என்பது பிசாசு கிடையாது, சர்ப்பம் என்பது தேவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜந்து, அவ்வளவுதான், அது பிசாசு கிடையாது. ஆனால் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கிறது. அதுல இந்த சர்பத்திற்கும் அது வாழ்வதற்குரிய ஒரு சுபாவத்தை ஆண்டவர் அதுக்குள்ள வச்சிருக்கிறார். ஒவ்வொரு காரியம் இது ரொம்ப தந்திரம் உள்ளதா இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப பிசாசு பார்க்கிறான், சாத்தான் இதை நம்ம யூஸ் பண்ணா இது நமக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணும், ஏன்னா என்னைக்குமே பிசாசு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு பிசாசு இருக்குது. இப்ப பொய் சொல்றதுக்கு ஒரு பொய்யின் ஆவின் இருக்குது, பைபிள் எத்தனையும் ஆவி இருக்குது, கணனத்திரையின் ஆவியின் இருக்குது, பொய்யின் ஆவியின் இருக்குது, வேசித்தன ஆவியின் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவி இருக்குது. ஒரு நபர் எந்த காரியத்தை செய்கிறார்களோ அதற்குரிய ஆவி அந்த நபருக்குள் புகுந்து அதுல அவங்கள எக்ஸ்பர்ட் ஆயிடும், ஆக்கிடும், திறமை உள்ளவங்கள மாத்திடும். ஒரு பொய்யின் ஆவி இருக்கிறது என்றால் உண்மையாகவே பேசி உண்மையாகவே நேர்மையாய் நடக்கிறவனுக்குள்ள அந்த ஆவி உள்ள நுழையவே முடியாது, போகாது. ஏன்னா அதுக்கு அந்த மனுஷனிடத்துல இடம் கிடையாது, அந்த மனுஷன் கோஆபரேட் பண்ணல, அதனால வந்து போக முடியாது. ஆனா ஒரு மனுஷன் எதுக்கு எடுத்தாலும் போய் சொல்றான், சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன சின்ன 10 ரூபாய்க்கு கூட போய் சொல்லிட்டு அழகாக அதை நுழைஞ்சிடும். ஒரு 10 ரூபாய் விஷயத்துக்கு கூட பொய்யை பேசி இது அதை மாத்தி மாத்தி பேசுறான், அவனுக்குள்ள ஒரு ஆவி நுழையும். என்ன ஆவி நுழையுதுன்னா பொய்யின் ஆவி நுழைஞ்சிடும். நுழைஞ்சு அவன் 10 ரூபாய் விஷயத்துல பண்றவன 10 லட்சம் ரூபாய் விஷயத்துக்கு கொண்டு போய் நிக்க வச்சிடும், கடைசியில் உடல் உள்ள போய் நிக்க வச்சிடும். புரியுதுல? அந்த ஆவி அவன் உள்ள நுழைஞ்சவன் எக்ஸ்பர்ட் ஆயிடுவான் அந்த விஷயத்துல, சின்ன விஷயத்துல செய்யறான் பெரிய லெவல் ஆயிடுவான். இதே போல ஒவ்வொரு ஆவி. அப்ப வந்து இந்த பிசாசு பாக்குது, மனுஷனை தன் பலத்தினால் பிசாசுல மேற்கொள்ள முடியாது, தந்திரத்தினால் தான் மேற்கொள்ள முடியும். ஏன்னா பைபிள் ஃபுல்லா இருக்குது, 2 கொரிந்தியர் 2:11 அதுல பார்க்கும் பொழுது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததைகள் அல்லவே அப்படிங்கிறார் பவுல். எபேசியர் 6:10-11 பார்க்கும் பொழுது சாத்தானுடைய தந்திரங்களை நாம் மேற்கொள்வதற்கு தேவனுடைய சர்வாயுத வருகத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். பைபிள்ல பாத்தீங்கன்னா அவனுடைய தந்திரத்தை பத்தி தான் பைபிள்ல திரும்ப சொல்லு. அப்போ இவனுக்கு இப்ப தேவை ஒரு தந்திரம் உள்ள ஜந்து தேவை. அதனாலதான் சர்வத்தை சாத்தான் செலக்ட் பண்ணிட்டான், அவன் செலக்ட் பண்றான். இதுக்குள்ள போனா இது நமக்கு நல்லா கோஆபரேட் பண்ணும், மனுஷனை வீழ்த்துவதற்கு இது நமக்கு நல்லா கோஆபரேட் பண்ணும் என்று சொல்லி சர்பத்தை பிசாசு தெரிந்து கொண்டு அதற்குள் நுழைந்து விட்டான். நுழைந்து இந்த சர்பம் இப்பொழுது வருது, வந்து ஏவாள் கிட்ட பேசுது. இந்த சூழ்நிலையிலே ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த நாட்களில் ஒருவேளை நான் இப்படி யூகிக்கிறேன், மனுஷரும் மிருகமும் பேசக்கூடிய ஒரு விதத்திலே ஒருவேளை அந்த அன்னைக்கு மனுஷனுக்கு இருந்த ஞானம் அவ்வளவு பெருசா இருந்துச்சு, ஆதாமுக்கு அவ்வளவு ஞானம் இருந்துச்சு, பாவம் செய்வதற்குனா அவளுக்கு ஞானம் அளவுக்கு மிஞ்சி இருந்துச்சு. அதனால மிருகத்தோடு மனுஷன் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விதத்துல அதன் பாஷைகளை புரியக்கூடிய லெவல்ல அந்த ஞானம் இருந்திருக்கணும், ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். இப்ப திடீர்னு வந்து ஒரு பாம்பு வந்து நம்ம பாஷையில் நம்மகிட்ட தமிழ்ல பேசுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பயந்து ஓடிடும். திடீர்னு வந்து ஒரு பாம்பு பக்கத்துல வந்து தமிழ்ல பேரை சொல்லி கூப்பிட்டு எப்படி இருக்கிற அப்படின்னு என்ன ஆகும், இல்ல அலறி அடிச்சுட்டு ஓடிடும், என்னடா அது, இது நம்மளை பார்த்து பேசுது. ஆனா அன்னைக்கு ஏவாள் பேசி இருக்கிறா, இல்ல ஏவாள் பேசி இருக்கிறா. இதுல என்ன தெரியுது என்றால், மனுஷன் பாவம் செய்வதற்கு முன்பதாக தேவன் படைத்த சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் இவர்களும் ஒருவரோடு ஒரு பேசக்கூடிய அளவுக்கு மனுஷனுக்கு ஞானத்தை தேவன் வைத்திருக்க வேண்டும். தெய்வீக ஞானம் தேவனுக்கு சமமான ஞானத்தில் இருந்தாங்க, அதுல அப்படி இருந்திருக்கணும். அதனாலதான் இந்த பாம்பு வந்து இவனோடு பேசும்பொழுது ஏவாளுக்கு அது வந்து ஒரு டிஃபரெண்டா தெரியல, டிஃபரெண்டா தெரியலன்றதுக்காக அதோட ரொம்ப அந்யோன்யமா பேசி பழகிடக்கூடாது. புரியுதா? இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தெய்வ பிள்ளைகள் ஒருத்தரோடு ஒருத்தர் நம்ம பேசுறோம், பழகிறோம், நல்லா பேசி மனம் விட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினாலும் பிரச்சனை கிடையாது, 4 மணி நேரம் உட்காந்து பேசுறத கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு உலகத்தின் அவரோடு நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும்னா கொஞ்சம் கொஞ்சமா அது காரியம் நம்மை பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ இதுல நம்ம கவனிக்கணும், இந்த இடத்தில் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார், நல்லா கவனிக்கணும். ஏதென் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமை உண்டாக்கினார். ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே சகல ஜீவ ஜந்துக்களையும் கர்த்தர் உண்டாக்கிட்டார். கடைசியாக தான் மனுஷனை உண்டாக்கினார், அதுக்கு முன்னால எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உண்டாக்கிட்டு லாஸ்ட் கிரியேஷன் தான் மனுஷன். அப்ப சர்வம் கூட ஆதாம் உண்டாக்கப்பட்ட பொழுது மண்ணினாலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கப்பட்ட போது அதுக்கு முன்னாலே சர்வம் இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது சிங்கம் இருந்துச்சு, புலி இருந்துச்சு, எல்லா கரடி இருந்துச்சு, எல்லா மிருகங்கள் இருந்துச்சு, சர்பம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறாரு, மனுஷனுக்கோ ஏற்ற துணை இன்னும் இல்லைன்னாரு. அப்போ மனுஷனை பார்க்கற ஆதாம் உண்டாக்கி வச்சுட்டாரு, இன்னும் ஏவாள் உண்டாக்கப்படல. ஆதாம மட்டும் உண்டாக்கிட்டு, ஆதாம் உண்டாக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே உண்டாயிடுச்சு. இப்ப ஆதாம உண்டாக்கிட்டு பாக்குறாரு, பாம்பு வந்து ஆதாம் கூட பேசுது, கழுதை வந்து பேசுது, குரங்கு வந்து பேசுது, சிங்கம் பேசுது, புலி பேசுது, யானை பேசுது, எல்லாம் பேசிக்கிறாங்க ஆதாம் கிட்ட, எல்லாம் பேசுறாங்க. இவனை எல்லார்கிட்டையும் பேசுறான். ஆனால் ஆண்டவர் பாக்குறாரு, மனுஷனுக்கும் ஏற்ற துணை இன்னும் உண்டாக்கப்படவில்லைங்கிறாரு. கர்த்தர் அதை பாக்குறாரு. அப்ப அதை பார்த்து அவனுக்கு ஏற்ற துணையாக ஒரு மனுஷி, ஒரு பெண்ணைத்தான் தேவன் உண்டாக்கி கொடுத்தாரே தவிர, நீதான் குரங்கு கிட்ட பேசுறியே, ஆடு கிட்ட பேசுறியே, மாடு கிட்ட பேசுறியே, யானை கிட்ட பேசுறியே, பாம்பு கிட்ட பேசுறியே, இதுபடைய நீ பேசிட்டு வாழ்ந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாத்துக்கிட்டையும் அவன் பேசினான், ஆனா எல்லாத்தையும் ஏற்ற துணைன்னு கர்த்தர் அப்படி அங்கீகரித்து விடல. இவனுக்கு ஏற்ற துணை ஒரு மனுஷி, மனுஷனுக்கு ஏற்ற துணை ஒரு மனுஷி என்று தேவன் கண்டு கர்த்தர் ஒரு மனுஷியைத்தான் ஆதாமில் உண்டாக்கி கொடுத்தாரே தவிர, ஆதாமினால் எல்லா பறவை மிருகத்தோடு பேச முடிகிறது என்று சொல்லி அதை அப்படியே கர்த்தர் விட்டுவிடவில்லை. அப்போ ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள் என்றால், ஏவாளுக்கு ஏற்ற துணை யாரு? ஆதாம் தான். ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள் என்றால், ஏவாளுக்கு ஏற்ற துணை யாரு? ஆதாம் தான். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏவாள் யார் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்கணும்? ஆதாம் கூட தான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்கணும். கர்த்தர் வரும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கர்த்தர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கணும். மற்ற நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்கணும். ஆதாமும் ஏவாளும் ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்கணும். இவங்க தான் ஏற்ற துணை. இப்படி இருக்கும் பொழுது இவ ஏன் போய் இத பிசாசு கிட்ட உட்கார்ந்து பேசினா, இந்த சர்பத்துக்கிட்ட ஏன் போய் பேசினா? இவன் அதை ஒரு சர்பமா தான் பாக்கிறான், ஆனா உள்ளுக்குள்ள யாரு இருக்கிறது? பிசாசு இருக்கிறான். இவன் ஏன் போய் சர்பத்துக்கிட்ட பேசினான்? ஆதாமுக்கு ஏவாள் இல்லாத போது அவன் பறவை மிருகத்தோடு எல்லாத்தோட பேசினா ஓகே, அவனுக்கு வேற துணை இல்லை. ஏவாள் அவள் உண்டாக்கப்பட்ட போதே அவளுக்கு முன்னால் ஆதாம் இருக்கிறான். அப்ப இவன் யாருகிட்ட பேசிட்டு இருந்திருக்கணும்? ஆதாம் கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்கணும். ஒன்னு ஆண்டவர்கிட்ட பேசிருக்கணும், ஆதாம்கிட்ட பேசிருக்கணும். இதை விட்டு மூன்றாவது ஒரு நபரோடு கூட போய் அவள் பேசினதுதான் அங்க பிரச்சனை. புரியுதா? இந்த இடத்துல இவள் போய் இந்த சர்பத்தோடு ஈக்குவலா ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இந்த சம்பவம் திடீர்னு ஒரே நாள் நடந்திருக்காது. நமக்கு வந்து பைபிள் வந்து எப்பவுமே ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் தான். திடீர்னு வந்து ஒரு நாள் சர்பம் வந்து இது சாப்பிடணும்னு டக்குன்னு சாப்பிட்டுக்க மாட்டான். டெய்லி வந்து இவளோட பேசியிருக்கான், இவளும் டெய்லி அதோட பேசியிருப்பான். இந்த சர்பமானது, சர்பத்து கொடுத்த பிசாசு இவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் முதல்ல தன்னை மாற்றிக்கொண்டது, தன்னை காண்பித்துக் கொண்டது. அது என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய லெவலுக்கு இவளை மாற்றிவிட்டது. தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஆதாம் சொல்லியிருக்கிறான், இவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கனியை புசிக்க கூடாது என்று. கர்த்தர் பேசியிருக்கிறாரு, ஆதாம் பேசியிருக்காரு, எல்லாமே நல்லா தெரியும். அதை மிஞ்சி இந்த சர்பத்துக்குள்ளிருந்து இந்த சாத்தான் பேசுவதற்கு இவள் கீழ்ப்பணியில் செயல்படுகிறாள் என்றால் இது ஒரு நாள் விஷயமா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. பல நாட்கள் பேசி 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 இவள் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் அது மாறி தான் என்ன சொன்னாலும் அவள் செய்யக்கூடிய லெவலுக்கு அவளை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அந்த லெவலுக்கு கொண்டு வந்துருச்சு அவளை. அந்த லெவலுக்கு கொண்டு வந்த பிறகுதான் ஒரு நாள் அவளிடத்துல ஓபனா சொல்லுது, தேவன் சொல்றது உண்மை கிடையாது, இதை புசிக்க நாளிலே நீங்க சாவதில்லை. அப்போ முதல்ல அவன் சொல்றா, இதை புசிக்க நாளிலே சாவாயின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்னு அவன் சொல்றா. அதையும் மேற்கொண்டு தன்னுடைய வார்த்தையை சாத்தான் சர்பத்து கொழுந்து கொண்டு வருது, இல்ல நீ சாவதில்லை, இதை புசிக்கும் நாளிலே தேவ தூதரை போல மாறுவீர்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை இந்த சாத்தானுடைய வார்த்தை சர்பத்துக்குள்ளிருந்து மேற்கொண்டு விட்டது. இது ஒரு நாள் விஷயம் அல்ல, பல நாட்கள் இவளை நல்லா கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் ஒரு நாள் அவளை கவிழ்த்து போட்டு விட்டது. அப்ப இந்த இடத்தில் ஏவாளை சர்பம் மேற்கொண்டதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்களா, ராங் ஃபெலோஷிப். ராங் ஃபெலோஷிப், தவறான ஒரு தொடர்பு, தவறான ஒரு ஐக்கியம். தவறான ஒரு தொடர்பு அல்லது தவறான ஒரு ஐக்கியம், இதுதான் இவளை வீழ்த்தி போட்டது. மனுஷனுடைய வாழ்க்கையில் இதுதான் முக்கியம். கர்த்தர் நம்மை ரட்சித்த பிறகு நமக்குன்னு ஒரு செட்டப் வச்சிருக்கிறார். முதல்ல நம்முடைய ஃபெலோஷிப் ஆண்டவரோடு, இரண்டாவது நம்முடைய ஃபெலோஷிப் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு. இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற சர்க்கிள், இதுதான் நமக்கு வச்சிருக்கிற சர்க்கிள். முதல் காரியம் ஆண்டவர், இரண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த சர்க்கிள்குள்ளதான் நம்ம இருக்கணும். இந்த சர்க்கிள்குள்ள நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நீங்க சேஃபா இருப்பீங்க. இந்த சர்க்கிளை விட்டு ஒருவன் எங்கே வெளியில போய் பழகுகிறானோ அவனுடைய வாழ்க்கை கண்டிப்பாய் சாத்தான் மேற்கொண்டு விடுவான். புரியுதா? வெளியில போய் பழகினான்னா, ரொம்ப ஓவரா பழகினான்னா அவன் கண்டிப்பாய் சாத்தானால் வீழ்த்தப்படுவான். தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். வெளி உலகத்தோடு, நம்மை சுற்றிலும் இருக்கிற அந்நியர்களோடு, அவிசுவாசிகளோடு பழகுகிற விஷயத்தில் என்னைக்குமே ஒரு லிமிட் வச்சிருக்கணும். ரொம்ப க்ளோஸா அந்யோன்யமாய் அவங்களோட நம்ம ஃபெலோஷிப் வைக்க பார்த்தோம்னா அது நமக்கு வீழ்ச்சியாய் போய் முடியும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா நமக்கு வீழ்ச்சியாய் போய் முடியும். எனக்கு சிறு வயதுல இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில, மலையாளி கிறிஸ்டின் ஃபேமிலியில பிறந்தவன். சின்ன வயசுல நாங்கள் ஃப்ரெண்டா இருந்தோம். அதன் பிறகு வளரும் பொழுது நாங்கள் அப்படியே, அதன் பிறகு அவங்களுடைய வேலை, அவன் வேற ஸ்கூல்ல படிச்சான், வேற ஸ்கூல்ல படிச்சான், அப்படி எப்ப பார்க்கும்போது பேசிக்கும். அதன் பிறகு கர்த்தர் என்னை ரட்சித்தார். நான் ஸ்டூடெண்டா இருக்கிற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்னை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் கர்த்தரை சாங்க பின்பற்றி அவருடைய காரியத்தில் போயிட்டே இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தேன். ட்ரெயின்ல எங்கேயோ போறதுக்காக நான் டிக்கெட் எடுக்க ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு அவனை திடீரென்று அவனை பார்த்தேன் ஸ்டேஷன்ல, பிளாட்ஃபார்ம்ல அவனை பார்த்தேன். அவன் ஒரு கிறிஸ்தவன் எனக்கு தெரியும், பான் கிறிஸ்டின். அப்ப அவனை பார்த்தோன்னே எனக்கு அவனை பார்த்து பல வருஷத்துக்கு பிறகு அன்றைக்கி நான் பார்த்தேன், ரொம்ப நாள் கேப், அதுக்கு பிறகு திரும்பி பார்த்தேன். பார்த்தேன், எப்படி இருக்கிற அப்படின்னு. நான் வந்து ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு எங்க போனாலும் கையில பைபிள் இல்லாம எங்கேயுமே போக மாட்டேன். ஷாப்பிங் போனா கூட கையில பைபிள் இருக்கும். எங்க போனாலும், எங்க போனாலும் பைபிள் இல்லாம எங்கேயுமே போக மாட்டேன். இப்போ எங்கேயுமே போக மாட்டேன். அப்போ கையில நான் பைபிளோட தான் எங்க மாம்பழத்துக்கு ஏதோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு வைக்க போறேன்னு நினைக்கிறேன். கையில பைபிள் வச்சுட்டு தான் இருக்கிறேன். அவன் கையில வந்து சிகரெட் இருந்துச்சு. இப்ப நான் ரட்சிக்கப்பட்ட நல்ல ஆவிக்குரிய நிலைமையில இருந்துட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு இவனை பார்த்தோன்னே, ஒரு கிறிஸ்டின் ஆச்சே, இவன் கையில சிகரெட் வச்சிருக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் கர்த்தரை பத்தி சொல்லலாமேன்னு எனக்கு ஒரு தூண்டுதல் வந்துச்சு. உடனே வா அப்படியே கூட வா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கூப்பிட்டுட்டு ரயில் டிக்கெட் எடுக்க போற வரைக்கும் அப்படியே கூட்டிட்டு போய் மேதுவான கர்த்தரை பத்தி பேசலான்னு வா என் கூட பேசணும்னு சொல்லி அவனை அப்படியே கூட இழுத்துட்டு கூட கூட்டிட்டே போனேன். அவன் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான், புரிஞ்சுட்டான் நான் என்ன பேச போறேன். கையில இருக்கிற பைபிளை பார்த்தான், பார்த்த உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான் நான் என்ன பேச போறேன்னு. அவனுக்கு புரிஞ்சிருச்சு, நீ என்ன பேச போற எனக்கு தெரியும், நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் தானே சொல்ல போற அப்படின்னா. ஆமாப்பா, என்னடா நீ இப்படி இருக்கிற, கையில சிகரெட் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற, நீ கிறிஸ்டின் ஃபேமிலியில பிறந்த, நீ என்ன இப்படி இருக்கிறியே அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன பார்த்து அப்படி சிரிச்சான். சிரிச்சுட்டு, ஏய் நீ இப்பதான்டா பைபிள் எடுத்திருக்கிற, நான் என்னைக்கோ பைபிள் எடுத்துட்டேன் அப்படின்னா. எனக்கு என்னடா ரொம்ப எப்போ பைபிள் எடுத்து, ரொம்ப கேஷுவலா சொல்றான், நான் எப்போ பைபிள் எடுத்துட்டேன் அப்படின்னா. சொன்னது மட்டுமல்லாமல் அந்த நாட்களிலே எங்களுக்கெல்லாம், நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபெலோஷிப் நிறைய இருந்துச்சு. எனக்கு நிறைய சிட்டிக்குள்ள இருக்கிற நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரேயர் ஃபெலோஷிப்ல லிங்க்ல நான் இருந்தேன். அப்போ அப்படி இருக்கும்போது லயலா காலேஜில் அசோக் கேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து அங்கே ஃபெலோஷிப் லீடர், ப்ரேயர் ஃபெலோஷிப் லீடர். அவனுடைய தகப்பனார் யாருன்னு கேட்டீங்கன்னா மேனுவல் ஆரோன். செஸ்ல யாருக்கா தெரியுமா, ஞாபகம் இருக்குதா? செஸ் காலம்ல பாத்தீங்கன்னா மேனுவல் ஆரோன் வரும். முந்தையெல்லாம் அந்த மேனுவல் ஆரோன் நியூஸ் ஹிந்து பேப்பர்லாம் அவருடைய ஆர்டிகல் வரும். மேனுவல் ஆரோன் செஸ்ல வந்து ரொம்ப பெரிய ஆள். அவர் அந்த காலத்துல விஸ்வநாதன் ஆனந்த் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் பெரிய ஆள். அவருடைய பையன் தான் இந்த அசோக் கேரன். இவன் வந்து நல்ல பிலீவர். நாங்களாம் சேர்ந்து பல முறை ஜபிப்போம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இவன் சொல்றான், எம்சிசி ஸ்கூல்ல நானும் அசோக் கேரன் நாங்களாம் ஒன்னா படிச்சோம், நான் தாண்ட அந்த அசோக் கேரன் ரட்சிப்பு கூட நடத்தினேன் அப்படின்னா. அந்த அசோக் கேரன் வந்து நல்ல ஆவிக்குரியவன், நாங்கெல்லாம் சேர்ந்து நிறைய ஜபிச்சிருக்கோம், நல்ல ஸ்பிரிச்சுவல் பாய். அவன் வந்து லயலா காலேஜ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கத்தரோட நடத்திட்டு இருக்கிற பையன். அவனை இவன் ரட்சிப்பு கூட நடத்தி இருக்கிறான், நான் தாண்ட எம்சிசி ஸ்கூல்ல நாங்களாம் கிளாஸ்மேட், நான் தான் அவனை ரட்சிப்பு கூட நடத்தினேன் அப்படின்றான். எனக்கு ஷாக்காச்சு. அவனுக்கு அவனை போய் இவன் நடத்திருக்கிறானா? அப்ப சொல்றான், நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது ரட்சிக்கப்பட்டு எனக்கு எல்லாம் ஆவிக்குரிய காரியமே நல்லா தெரியும். இன்னைக்கு நான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில வந்து நான் வந்து முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறேன். நான் வந்து எப்பவுமே டூர்லேயே தான் இருப்பேன். இன்னைக்கு இங்க இருப்பேன், நாளைக்கு பாம்பேல இருப்பேன், அடுத்த நாள் கல்கட்டால இருப்பேன், அடுத்த நாள் நான் டெல்லியில இருப்பேன், சுத்திட்டே தான் இருப்பேன். ஐ எம் ஒர்க்கிங் 24 hours a day, 7 days a week. அப்படின்னா நான் ரொம்ப பிஸி. நான் ஒவ்வொரு நாள் ஒரு ஹோட்டல்ஸ்ல வந்து நாங்கள் மீட் பண்ண வேண்டியிருக்கோம், பார்ட்டிஸ் நாங்கள் கிளைண்ட்ஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படிலாம் இருக்கும். பார்ட்டியில் மீட் பண்ணும்போது இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆஃபர் பண்ணுவாங்கன்னு எடுக்காமல் இருக்க முடியாது. கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் ஸ்மோக் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நாங்களாம் அந்த ஹோட்டல்ஸில் நாங்கள் மிங்கிள் ஆக முடியாது. அதனால் என்னுடைய ஜாப் அந்த மாதிரி. அதனால நான் வந்து இந்த மாதிரி தான் இருந்தாகணும். அதனால நான் வந்து இப்படி இருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன சொல்ல போறேன், எனக்கு எல்லாமே கர்த்தர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரே வார்த்தையில நான் சொல்ல நினைக்கும் போது என்னால சொல்லவே விடலாம். அவன் பேசும்போது தெரியுது, அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நல்லாவே தெரியுது. அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. இப்படி இருந்தவன் ஏன் இந்த நிலைமைக்கு போயிட்டான்? எனக்கு அதுக்கு மேல அவனோட பேச முடியல. அவனோட வீட்டு அட்ரஸ் மட்டும் கேட்டு வாங்கிட்டேன். இங்க சோளமேட்டில் வகாப் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கிறேன்னு டோர் நம்பர் சொன்னா, அது மட்டும் கேட்டு மனசுல வாங்கி வச்சுக்கிட்டேன் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்த சண்டே வந்துச்சு. காலையில 6 மணிக்கே வீட்டுக்கு ஓடினேன். அவன் வீட்டு தேடி போனேன். தூங்கிட்டு இருந்தவன எழுப்பினேன். எழுப்பினே, கிளம்பு, நான் சர்ச்சுக்கு போறேன், கூடவா அப்படின்னு அவன் சொன்னான். எழும்பி வந்து தூக்கத்தில் எழுந்து வந்து சொன்னான், சரி நீ போன அப்படினாலே வந்துடுறேன் அப்படின்னா. வருவான் என்று எதிர்பார்த்துடன் சர்ச்சுக்கு போறேன், வரல. சரின்னு விட்டாச்சு. அடுத்த வாரம் திருப்பியும் காலையில 6:30 மணிக்கு போய் தூங்கிட்டு கூட போய் வீட்டு எழுப்புவேன். எழுப்பினே, சர்ச்சுக்கு வா, நீ போயிட்டே நான் பின்னாடி வரேன் அப்படின்னு. வரமாட்டான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் 2 மாசம் வாரம் வாரம் தொடர்ந்து போறேன். ஒரு 8-10 தடவை தேடி இருப்பேன், துரத்திருப்பேன். ஒவ்வொரு தடவையும் வரேன்பா, வரமாட்டான். கடைசியில் சலிச்சு போய் விட்டுட்டேன். அதுக்கு மேல எனக்கு பொறுமையில விட்டுட்டேன், ஜெபிச்சு விட்டுட்டேன். ஒரு நாள் நான் சர்ச்சில் இருக்கிறேன், திடீர்னு அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தான். என்னை தேடி அவன் ஓடி வந்தான் சர்ச்சுக்கு. முகமெல்லாம் வெளுதி போய் பயந்து போய் இருந்தான். சொன்னான், என்ன என்ன விஷயம் அப்படின்னு. டேய், நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டேன். ஒரு பணம் ரட்டி பாக்குகிற ஒரு பெரிய கும்பல், ஏதோ தவறான ஒரு கான்டாக்ட், அதுல போய் இவன் சேர்ந்து பெரிய பிரச்சனையில மாட்டி என்னை பலர் என்னை துரத்திட்டு இருக்கிறாங்க. நான் மாட்டேனா என்னை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு வந்து அவன் சர்ச்சுக்கு ஓடி வந்து என்ன பிடிச்சிட்டு கெஞ்சினான். நான் சொன்னேன், சரி ஓகே ஜபிக்கிறேன், ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கை மறுபடியும் நீ கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, நீ மறுபடியும் கர்த்தர் கூட நீ வரணும். சரி தான், ஏன்னா இருந்த சூழ்நிலை அவனால அதுக்கு மேல பேச முடியல. சரி அப்படின்னா அவனை சர்ச்சில் மாடியில கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ஜபிக்க ஆரம்பிச்சேன். 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் அவனை பாவரிக்கு முடிவு ஒப்பு கொடுக்க வச்சேன். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜபிச்சிருப்பான். ஐயோ, ஏசு என்ன மன்னிச்ச மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறான். சரி, இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஜெபிப்போம். இன்னும் திருப்பி ஒரு 1.5 மணி நேரம் அவனுக்காக நானும் கொடுத்தேன். ஆண்டவரே, இன்னை மறுபடியும் புதுப்பிங்க ஆண்டவரே, அவனுக்காக ஜெபிச்சேன். மறுபடியும் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு கட்டி பெப்பரா இருக்குது. இல்ல, எனக்கு ஏசு கிறிஸ்து என்ன மன்னிச்ச மாதிரி தெரியலையே, எனக்கு சந்தோஷம் இல்லையே, எனக்கு அப்படியே தானே இருக்குது. கிட்டத்தட்ட அவனை ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல அவனை ஜெபிக்க வச்சேன். 1.5 மணி நேரத்துக்கு மேல அவனை ஜெபிக்க வச்சு அவனால கடைசி வரைக்கும் அவன் கர்த்தருக்குள் தன்னை புதுப்பித்துக் கொண்டதற்கான உணர்வை அவனுக்கு வர முடியல. ஏன்னா அவ்வளவு தூரம் போயிட்டான், அவ்வளவு தூரம் போயிட்டான். தெரிஞ்சே அவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு போயிட்டான். தெரியாம போயிருந்தா பரவாயில்ல, தெரிந்து அவ்வளவு தூரம் போயிட்டான், ரொம்ப தூரம் போயிட்டான். இவனால் இப்பொழுது பாவறிக்கை பண்ணாலும் தன் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு உணர்வுக்குள்ளே அவனால் வர முடியல. கடைசியில வேதனையோடையே அந்த இடத்திலிருந்து எழுந்து போயிட்டான். அது பிறகு நான் அவனை பார்க்க முடியல. எதுக்கு சொல்றேன்னா, தவறான ஒரு ஃபெலோஷிப். ரட்சிக்கப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஆண்டவரோடும் இரண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைகளோடும் அந்த ஐக்கியத்தில் இருந்தா இந்த நிலைமை வராது. அப்போ தவறான ஒரு ஐக்கியம் வரும்பொழுதுதான் பாம்பு கடிக்கும். ஏவாளுடைய வாழ்க்கை அதுதான் நடந்துச்சு. அவள் கர்த்தரோடும் ஆதாமோடு மட்டுமே பேசிட்டு இருந்திருப்பாளானால் இந்த வீழ்ச்சியே வந்திருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், நம்ம வாழ்க்கையில நம்ம பழகுகிற விதம் கரெக்டா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எந்த விதத்தில் சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. இரண்டாவது காரியம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9:17 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன்
நுரை தள்ளி
பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
உடனே பிள்ளையின் தகப்பன்,
விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே,
என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்.
இப்ப பாருங்க, இங்க இருந்து ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்கிறான், வாலிப பையன். இந்த பையனை பிசாசு பிடித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷரிடத்துல கொண்டு வந்த பொழுது அவர்களால் அதை துரத்த முடியல. இயேசு கிறிஸ்து மலையின் மேல் யாக்கோபு யோவான் பேதுருவோடு கூட மலையின் மேல் ஏறி மறுரூபமாகி இப்ப அங்கிருந்து இறங்கி வர்றார். இறங்கி வரும் பொழுது சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த தகப்பன் பிள்ளையை கொண்டு வந்தான், அதை துரத்த எங்களால் கூடாமல் போயிற்று. உடனே, விசுவாசம் இல்லாத சந்ததியே, நான் எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று முதல்ல சீஷர்களை கர்த்தர் கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டு அவனை எங்கிட்ட கொண்டு வாங்கினார். கொண்டு வந்த உடனே அந்த மகனை இயேசு கிறிஸ்துட்ட கொண்டு வந்த உடனே அவன் கீழே விழுந்து நுரை தள்ளி கீழே விழுந்தான். அப்பொழுது அவன் தகப்பனை பார்த்து கேட்கிறார், இது இவனுக்கு எவ்வளவு காலமா இருக்குது? உடனே தகப்பன் சொல்றான், சிறு வயது முதல் கொண்டு இருக்குது. சின்ன பையன்ல இருந்தே இந்த பிரச்சனை அவனுக்கு. இவனை அநேக தரம் இது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி இவனை கொல்ல பார்க்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அவன் சொல்லிவிட்டு, நீ எதாகிலும் செய்யக்கூடுமானால் செய், ஆண்டவரேங்கிறான். உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே அதுக்கு அவன் இன்னொரு ரிப்ளை கொடுக்கிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி செய்யும் அப்படின்ட்டான். இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து முதல்ல சீஷர்களிடத்திலும் இரண்டாவது இந்த தகப்பனிடத்திலும் பேசின ஒரு காரியம் விசுவாசம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த பையனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. இந்த பிசாசு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராப்ளத்தை அவனுக்கு கொடுத்திருக்கு. 17 பார்க்கும் பொழுது ஊமையான ஒரு ஆவி அப்படின்னு பாக்குறோம். அவனை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஆவி துரத்தும் பொழுது 25 ஊமையும் செவிடுமான ஆவிங்கிறார் இல்லையா. 17 தகப்பன் சொல்லும் பொழுது ஊமையான ஒரு ஆவின்னு சொல்றான். 25 இயேசு கிறிஸ்து அந்த ஆவி துரத்தும் பொழுது ஊமையும் செவிடுமான ஆவினார். அப்ப அவனுக்கு ஊமை இருந்துச்சு, செவிட்டு தன்மை இருந்துச்சு. அடுத்தது நுரை தள்ளி கீழே விழுந்தான், ஃபிட்ஸ் இருந்துச்சு. அடுத்தது தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளிச்சு, சுயசைடல் ஸ்பிரிட், அவனை தற்கொலைக்கு நடத்துகிற, கொல்ல நினைக்கிற, தற்கொலை செய்ய வைக்கிற ஒரு ஆவி இருந்துச்சு. இந்த ஆவி இத்தனை விதத்துல இவனுக்கு பிரச்சனை இந்த பையனுக்கு செஞ்சுட்டு இருந்துச்சு, அவனை கொள்றதுக்கு அவனும் ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த ஆவி இப்ப இவன் ஒரு வாலிப பையன், இயேசு கிறிஸ்து கேட்கிறார், எப்ப இருந்து இந்த காரியம் இருக்குது? சிறு பையன் வயசுல இருந்தே இருக்குது. அப்ப சின்ன வயசுல ஒருத்தனுக்குள்ள, ஒரு சின்ன பையனா இருக்கும் பொழுது ஒரு பையனுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? பையனை காரணம் சொல்ல முடியாது, சின்ன பையன், அவனுக்கு தெரியாது, பெற்றோர் தான் காரணம். ஒரு சின்ன பையனுக்குள் இப்படிப்பட்ட ஆவி இருந்து இவ்வளவு காரியம் டார்ச்சர் பண்ணது அதுக்கு யார் காரணம்? பெற்றோர் தான் காரணம். அவன் பிசாசுக்கு தன் இடத்து தன் இருதயத்தில் இடத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை வயசு கிடையாது, அவன் சின்ன பையன் இருக்கிறான். அப்ப சின்ன வயசுல இருந்தே இருக்கிறது என்றால் பெற்றோர் தான் அதற்கு காரணம். அப்ப இந்த தகப்பன் தான் காரணம். இந்த தகப்பன் சரியான விதத்தில் கர்த்தரை தேடி இருந்திருப்பானால், தேவ பக்தி உள்ளவனா இருந்திருப்பானால், இந்த ஆவி இந்த பையனை இப்படிப்பட்ட நிலைமையிலே பிடித்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அப்ப இந்த தகப்பனுடைய மிஸ்டேக் தான் இந்த பிள்ளையின் வாழ்க்கையிலே இந்த பிள்ளையை பாம்பு கடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியது. அதாவது பிசாசு இந்த பிள்ளையை மேற்கொள்வதற்கு இந்த தகப்பன் அல்லது தாய், இந்த பெற்றோருடைய காரியம்தான் காரணம். அவங்க தான் அடைப்பை பிடுங்கியிருக்கிறாங்க, அடைப்பு என்கிற பாதுகாப்பு வேலியை பிடுங்கியிருக்கிறாங்க. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து அடைப்பை பத்தி பேசுறார், ரெண்டு தடவை பேசிட்டார். என்னன்னா விசுவாசம், இது விடுதலையாக்கணுமா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அப்ப இவன் கொடுக்கிற ரிப்ளை பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். இது என்னன்னு புரிஞ்சுக்கிறது? இது விசுவாசிக்கிறியா இல்லையா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லு. இல்ல விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் அவிசுவாசம் நீங்க, விசுவாசிக்கிற போது உங்களுக்கு எப்படி அவிசுவாசம் இருக்கும்? உனக்கு இது இருக்கணும் இல்ல அது இருக்கணும், எப்படி ரெண்டும் உனக்குள்ள இருக்குது? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க இப்படி உதவி செய்யும். அப்ப இவன் சுத்தம் அவிசுவாசி தான் இவன், ஆனா விசுவாசிக்கிறேன்னா அதை ஒரு பொய்ய வேற சொல்றான், விசுவாசிக்கிற ஆண்டவரே வேற சொல்லிக்கிறான் இல்ல. அப்போ அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாதுகாப்பை குறித்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். புரியுதல? விசுவாசம் நமக்கு இருக்கணும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் சத்ரு நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்க முடியாது, நம்முடைய வாழ்க்கையில பாதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை தேடினாலும் ஒரு டவுட், ஆண்டவரனை பாதுகாப்பாரா, ஆண்டவரனை ஆசீர்வதிப்பாரா, ஆண்டவருக்கு நன்மை செய்வாரா, ஆண்டவர் என்னை நடத்துவாரா, ஒரு டவுட், ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு இருதயம், அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல பிசாசு சுலபமாய் அந்த நபரை மேற்கொண்டு விடுவான். அவிசுவாசம் ரொம்ப டேஞ்சரான விஷயம். இப்ப யோபுவின் விஷயத்தை உங்களுக்கு இதோட கனெக்ட் பண்றேன் கொஞ்சம். யோபுவுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரு உத்தமன், அவன் ஒரு சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் பொல்லாப்புக்கு விலகினவன், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை, இவ்வளவு ஒரு பெர்ஃபெக்டான ஆளு. அப்ப சாத்தான் யோபுவுக்கு இவ்வளவு பெரிய நல்ல மனுஷனுக்கு கர்த்தர் போட்டிருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷனை பார்த்து பிசாசை சொல்றான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அது உண்மை, சாத்தான் சொன்னது உண்மை, கண்டதை சாத்தான் சொல்லுகிறான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். கடைசியில் இந்த சூழ்நிலையில் சாத்தான் இடத்துல இந்த யோபு எல்லாவற்றையும் எடுக்கிறான். ஆனால் சாத்தான் இவன் யோபு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பான். எடுத்துக்கொள்ளுங்கள், யோபுவின் புஸ்தகத்தில் 2:7 வாசிக்கலாம், 2:7 வாசிக்கலாம்.
அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுடைய மூன்று சிநேகிதனாகிய தேமானியனான எலிபாசும் சூகையினான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும்
போதும். இங்கே பார்க்கும் பொழுது யோபுவின் விஷயத்துல பார்க்கும் பொழுது சாத்தான் இவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சாத்தான் தான் பறிக்கிறான். ஆனால் யோபு சொல்றான், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையை பெற வேண்டாமோ அப்படிங்கிறான். அது மட்டுமல்ல, முதல் அதிகாரத்தில் 21 வாசிக்கிறான். 1:21,
நிர்வாணியாய் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார்,
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு வேற சொல்றான். இவன் செஞ்சது நல்ல விஷயம் தான், கர்த்தரை ஸ்தோத்திரம் தான் பண்ணான், நல்ல விஷயம் தான். கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்யற, ஆனா இவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தப்பு. இவன் உத்தமனா இருக்கலாம், சன்மார்க்கனா இருக்கலாம், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா இருக்கலாம். ஆனால் இவன் என்ன சொல்றான், கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்ற நாம் கர்த்தரிடத்திலே தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் நன்மையை செஞ்சு தீமையை செய்கிறவரா? நீ காலையில தான் சொன்னேன், கர்த்தர் நன்மையை மட்டும்தான் செய்கிறவர், ஒருபோதும் தீமை செய்கிறவர் கிடையாது. நன்மையின் தீமையை மாத்தி மாத்தி ஆண்டவர் செய்கிறவர் கிடையாது. அது தப்பு, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. முதல் அதிகாரம் 21 சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுக்கல, சாத்தான் தான் எடுத்தான். அப்போ இந்த விஷயத்துல யோபுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தப்பு. அவன் உத்தமனா இருக்கலாம், சன்மார்க்கலா இருக்கலாம், தேவனுக்கு பயந்திருக்கலாம், பொல்லாப்புக்கு விலகி இருக்கலாம், ஆனால் அவனுடைய விசுவாச விஷயத்துல எல்லாமே ராங்ல இருந்தது. ராங்கான ஒரு ஃபெய்த் அவனுக்கு இருந்துச்சு. எல்லாத்துக்கு மேல உச்சக்கட்டமாக அவனுக்குள்ள அவனுடைய அவிசுவாசத்தின் உச்சக்கட்டம் 3:25 படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை.
இளைப்பாறுதலும் இல்லை.
அமைதலும் இல்லை. எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது.
நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நடந்தது. அப்போ இவனுக்குள்ள என்னதான் உத்தமன் சன்மார்க்கன் தேவருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தாலும் அவனுடைய விசுவாசத்துல பாத்தீங்கன்னா தப்பான விசுவாசம் இருந்திருக்குது. அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்குது. என்ன, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்களோ, 10 பிள்ளைங்க என்னைக்கு செத்து போயிடுவாங்களோ, எனக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்குது, அத்தனை ஆஸ்திகளும் எங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களோ, நான் இன்னைக்கு சுகமா இருக்கிறேன், எனக்கு எங்க வியாதி வந்துட போதோ, எல்லாம் நெகட்டிவ் தாட், கம்ப்ளீட் நெகட்டிவ் தாட். அப்போ இவ்வளவு நல்லவனா இருந்தும் அவனுக்குள்ள நெகட்டிவான தாட் அவனை வேலியை பிடுங்க வச்சிருச்சு. நெகட்டிவ் தாட் கடைசியில் அவனே சொல்ற, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, இதுதான் நான் பயந்தேன், இப்படிதான் நடக்கணுமோ நான் பயந்தேன், நடந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் நான் நினைச்சதான் எனக்கு நடந்துச்சுங்கிறான். அப்போ நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா அவிசுவாசப்படும் பொழுது எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, எனக்கு இப்படி ஆயிடுமோ, எனக்கு அப்படி ஆயிடுமோ, நான் ஒன்னிலாம ஆயிடுவனும். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா அதை பிசாசு அழகா யூஸ் பண்ணி, ஆமா உனக்கு அப்படிதான் ஆகும் சொல்லிடுவான், ஸ்ட்ராங் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவான். இப்படி ஆயிடுமோ அப்படின்னா, ஆமா உனக்கு கண்டிப்பா உனக்கு அப்படிதான் ஆகணும் பிசாசு. அத அப்படியே நீங்க போட்டு, ஆமா அப்படி ஆயிடப்போகுது, அப்படிதான் ஆயிடப்போகுது, அப்படி ஆயிடப்போகுது நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, அழகா கேட்டை நீங்கிட்ட திறந்து விட்டுருவீங்க. உள்ள கொண்டு வந்து அவன் அப்படியே செஞ்சுட்டு போயிடுவான். என்ன ஆகும் என்று, அதனால்தான் ஏசு கிறிஸ்து, இது வந்து ஒரு ஃபார்முலா, இது வந்து மாற்ற முடியாத ஒரு ஃபார்முலா, இது ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலா. இது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது, ஏசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. இது ஒரு ஃபார்முலா. இது நீ எதை விசுவாசிக்கிறாய் அதை உனக்கு ஆக கடவுதுன்றாரு. விசுவாசம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சரியான விதத்தில் இருக்கிற உண்மையை சரியாய் விசுவாசித்தால் சரியானது நடக்கும். தவறான காரியத்தை விசுவாசித்து தவறான எண்ணத்தோடு இருப்பீர்கள் என்றால் அது தவறான காரியம் நடப்பதற்கான வாசலை நம்மளே திறந்து கொடுக்கிறோம், அந்த அடைப்பை திறந்து கொடுக்கிறோம். அதை பயன்படுத்தி கொண்டு சாத்தன் வந்து அந்த தவறான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து விடுவான். புரியுதா? இது செய்ய வைக்கிறதுக்கு, சாத்தான் செய்வதற்கு டோரை திறந்து விட்டது நம்ம தான். அந்த அவிசுவாச எண்ணத்தின் மூலமாக நம்ம தான் டோரை திறந்து விடுறோம். அப்ப அந்த தகப்பனுக்கு பாத்தீங்கன்னா சரியான விசுவாசம் இல்லை. ஏதாயில செய்ய முடிஞ்சா செய்யுங்க, விசுவாசிக்கு ஆனாலே நான் அவிசுவாசம் நீங்க இப்படி உதவி செய்யுங்க. இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த பையனுக்கு அந்த பிசாசு பிடிச்சிட்டு அப்படி உபத்திரப்படுத்தி இருக்குது. யோபு இவ்வளவு நல்லவனா இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு விசுவாசத்தில் இருந்ததுனாலதான் அவன் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டது, சூழ்நிலை உருவாச்சு. அப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும், தேவ பிள்ளைகள் நம்முடைய விசுவாசத்தை நம்ம சரியா வைக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு எந்த கெடுதி நடக்காது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நான் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் கர்த்தருடைய சித்தம். என் ஆண்டவரனை உயர்த்துவார், என் ஆண்டவரனை நடத்துவார், என் ஆண்டவரனை மேன்மைப்படுத்துவார். நான் வாளா இருக்க மாட்டேன், நான் தலையா இருப்பேன், நான் கீழா இருக்க மாட்டேன், நான் மேலா இருப்பேன். என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கர்த்தர் சரியாதான் நடத்துவார். நான் ஜெபிக்கிற காரியத்தை எனக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு நியமித்த நன்மைகள் எனக்கு சரியா நடக்கும். எனக்கு கர்த்தர் ஒரு நன்மை குறைவிடாதபடி கர்த்தரனை காத்துக் கொள்வார். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை தேடுறேன், எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. வசனத்தை விசுவாசிக்கணும், தேவனுடைய காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை விசுவாசிக்கணும், வேத வசனத்தை விசுவாசிக்கணும். அதற்கு மாறாக நம்மை சுற்றிலும் இருக்கிறதான நம்முடைய மனதிலே தோன்றுகிற காரியங்கள், யாருக்கோ ஒன்று நடக்கிறத பத்தி நாமளும் யோசிச்சு உட்கார்ந்திருந்தோம்னா அதுதான் நமக்கும் நடக்கும். அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, எனக்கும் அது நடக்கும் நினைச்சே நடக்கும். அவங்களுக்கு நடந்தாலும் இவங்களுக்கு நடந்தாலும் எனக்கு அது நடக்காது. ஆமேன். அதான் 91 சங்கீதம், அழகான சங்கீதம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதான் கரெக்ட் ஃபைட். இன்னைக்கு காலையில் நம்ம தியானிச்சோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதான் கரெக்ட் ஃபைட். இதுதான் கரெக்டான ஃபைட். ஏன்னா கர்த்தர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறதுனால நன்மை தான் எனக்கு நடக்கும், கிருபை தான் என்னை தொடரும், தப்பானது எதுவும் எனக்கு தொடராது. அப்போ சரியான விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது எல்லாம் சரியா நடக்கும். தவறான விசுவாசம் நம்மை தவறான பாதையில் நம்மை கொண்டு போய் நிறுத்திடுது. நம்ம கேட்ட நம்மளே தப்பாய் திறந்து விட்டதாய் முடிந்துவிடும். ஆகையினாலே தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்தை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். இன்னும் ரெண்டு விஷயத்தை நான் சொல்லணும், இதை கர்த்தருக்கு சித்தமானால் செகண்ட் பார்ட் அடுத்த வாரம் அதுக்கு பிறகு நான் அதை தொடர்ந்து நான் எடுக்கிறேன். அதனால் இந்த விஷயத்தில் வாங்கும்போது அடைப்பை நம்ம பிடுங்குகிறோம், அங்கே பிடுங்கும் பொழுதுதான் பாம்பு நம்மை கடிக்கும். அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மை கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார், அந்த வேலியை கர்த்தரே பிடுங்க மாட்டார், அடைச்சவரே பிடுங்க மாட்டார். ஒன்று, ரெண்டாவது சாத்தானால் அந்த வேலியை தொட முடியாது. ரெண்டு, பிடுங்கினா நம்ம தான் பிடுங்கி சாத்தானுக்கு வழி திறந்து கொடுக்கணும், அப்போதான் அது நடக்கும். இன்னைக்கு நம்ம ரெண்டு காரியத்தை பார்த்தோம், ஒன்று ராங் ஃபெலோஷிப், ரெண்டாவது தவறான விசுவாசம், ராங் ஃபெய்த். இந்த ரெண்டு காரியம் தான், ரெண்டு அடைப்பை நம்ம பிடுங்குகிற காரியங்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு அடைப்பை வைத்திருக்கிறார், ஒரு அடைப்பு. அந்த அடைப்பு நம் கண்களுக்கு தெரியாத விதத்தில் நம்மை சூழ்ந்திருக்கிறது, வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிறார். இது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற உண்மை சம்பவம், நம் கண்களுக்கு புலப்படாது. இது ஆவிக்குரிய உலகத்தில் இருப்பதினால் மாம்ச கண்களால் நம்மளால் பார்க்க முடியாவிட்டாலும் இதுதான் உண்மை. இது கர்த்தருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். நம்ம விசுவாசத்திலே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாச கண்களால் தான் அதை நம்ம இப்ப பார்க்க முடியும். இந்த அடைப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அக்னி மதுளாய் கர்த்தர் இந்த அடைப்பை வச்சிருக்கிறார். நம்மை கர்த்தர் வேலி அடைத்திருக்கிற அந்த வேலி எப்படிப்பட்டது என்றால் அக்னியினாலான ஒரு வேலி. அது அந்த வேலியை எந்த சாத்தானும் தாண்டி வந்து நம்மை மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அக்னி மதில் நம்மை சூழ்ந்திருக்கிறது, நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த அடைப்பை கர்த்தர் எடுக்கவில்லை, அந்த அடைப்பை சாத்தான் மேற்கொள்ள முடியாது, நம்ம தான் எடுத்து போடுவோம். அதை எடுக்கும் பொழுதுதான் பாம்பு நம்மை கடிக்கிறது, சாத்தான் நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே சாத்தான் சர்பத்தின் மூலமாய் வந்து ஏவாளை மேற்கொண்டது. காரணம் என்ன? ஏவாளுக்கு ஏற்ற துணையாக ஆதாமை கர்த்தர் வைத்தார். அப்படி இருக்கும்போது அவள் முதலாவது கர்த்தரிடத்திலும் இரண்டாவது ஆதாம் இடத்துல மட்டுமே அவர் ஃபெலோஷிப் வச்சுட்டே இருந்திருக்கணும். அப்படி இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, என்னைக்குமே பிரச்சனை வந்திருக்காது. அவள் வைத்த தவறான ஒரு ஐக்கியம், தவறான ஃபெலோஷிப். சர்பத்தினிடத்தில் போய் அவள் ஒரு ஐக்கியம் வைத்து அதனோடு தினந்தோறும் பேசுகிற ஒரு வழக்கத்தை உடையவளாயிருந்து அந்த சர்பத்தின் மூலமாய் சாத்தான் அவள் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் மாறி தன்னை அவளை மாற்றியது. தான் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய லெவல் அவளை கொண்டு வந்து அதன் பிறகு அந்த கனியை புசிக்க வைத்து விட்டது. தேவனுடைய வார்த்தையை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு சாத்தான் அந்த சர்பத்தின் மூலமாய் தந்திரமாக அவளை கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. அதற்கு காரணம் ஏவாளுடைய தவறான ஒரு தொடர்பு, தவறான ஒரு ஐக்கியம். தேவ பிள்ளைகள் முதலாவது கர்த்தரோடும் இரண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகளோடும் தான் நம்முடைய ஐக்கியம் இருக்கணும். அது தவறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். கவனமா இருக்கணும். இரண்டாவது, ஒரு தகப்பன் சிறு வயது முதற்கொண்டே அவனுடைய பையனுக்கு சாத்தானால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப அந்த பையனுடைய பாதிப்புக்கு அந்த தகப்பன் தான் காரணம். ஏன்? அவனுடைய அவிசுவாசம். விசுவாசம் இல்லாத சந்ததி அவிசுவாசம். யோபுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்வளவு நல்லவனாயிருந்தாலும் அவன் விசுவாசம் தப்பா இருந்துச்சு. அதனாலதான் அவன் பயந்தது அவனுக்கு நடந்தது, அஞ்சினது அவனுக்கு நேரிட்டது. தேவ பிள்ளைகள், வேதத்தை விசுவாசிங்க, வேத வசனங்களை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறத விசுவாசிங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் சொல்லுகிறதை விசுவாசிக்காதீங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் சொல்லுகிறதை விசுவாசிக்காதீங்க. அது நடக்காது. உங்கள் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் நீங்க விழமாட்டீங்க. உங்கள் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நீங்க விழமாட்டீங்க. உங்க கண்களால் மாத்திரம் அதை பார்ப்பீர்கள். துன்மார்க்கருக்கு வரும் பலனை பார்ப்பீர்கள். நீங்கள் துன்மார்க்கன் அல்ல, நீங்கள் நீதிமான். உங்களுக்கு அது நடக்காது. துன்மார்க்கனுக்கு தான் அது நடக்கும். நான் துன்மார்க்கன் அல்ல, நான் நீதிமான், எனக்கு அது நடக்காது. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஐயோ, இவங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சு, அவங்களுக்கு அந்த வியாதி வந்துருச்சு, எனக்கும் வருமா? வராது, வராது. எல்லாருக்கும் கொள்ளை நோய் வந்தாலும் என்னை அது தொடாது. நான் நீதிமான், எனக்கு வராது. இவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்துச்சு, அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்துச்சு, எனக்கு வருமா? வராது. நான் நீதிமான், வராது. இவங்களுக்கு வேலை போச்சு, அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு, வருமா? எனக்கு வருமா? வராது. என் ஆண்டவர் என்னை நீதிமானா வச்சிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என்னை ஆண்டவர் நடத்துகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடருமே தவிர தீமை என்னை தொடராது. இதுதான் கரெக்டான விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருக்கும் பொழுது சத்துரு நம்மை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. சோத்திரம் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் அப்பா எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற அடைப்புகளை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு நல்ல ஒரு தொடர்போடு ஐக்கியத்தோடும் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது சத்துரு எங்களை மேற்கொள்ள முடியாது. இரண்டாவது, நாங்கள் உம்முடைய வேத வசனத்தின் மேல் சரியான விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது சத்துரு எங்களை மேற்கொள்ளவே முடியாது. அப்பா, இதை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் தவறும் பொழுதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடைப்பை நாங்களே பிடுங்கி விடுகிறவர்களாய் காணப்படுவோமே. அப்படி வராதபடி எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களை போதித்து, எங்களை எச்சரித்து, எங்களுக்கு ஆலோசனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஜாக்கிரதையாய் எப்பொழுதும் உம்முடைய பாதுகாப்பு கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.